திருப்பி கேளுங்கள். ஆகாய் முதலாவது அதிகாரத்துக்கு திருப்பி கேளுங்க. ஆகாய் முதலாவது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆகாய் முதலாவது அதிகாரம் 5வது வசனம்.
இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், நீங்கள் திரளாய் கேட்டதும்.
5வது வசனம், இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு இந்த நாளிலே நீ செய்ய வேண்டிய பெரிய ஒரு காரியம் என்ன வேண்டி சொன்னால், உன்னை நிறுத்தி உன்னை சிந்தித்து பா. எப்போது உன்னை நிறுத்தி இந்த நாள்ல உன்னை நிப்பாட்டு, நீ செய்தவைகள் காணும், நீ செய்ய போறவைகளை நிறுத்திக்கொள். ஆனா இப்பொழுது உன்னை நிறுத்தி உன்னை சிந்தித்து பா என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு கூறுகிற இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். இதே வார்த்தை இந்த நாள்ல உங்களுக்கு நான் இன்னைக்கு கூறுகிறேன். என்ன தெரியுமா? உன்னை நிறுத்திக்கொள், உன்னை ஒரு விசை நிப்பாட்டிக்கொள், உன்னுடைய நீதி அங்காலே வைத்துக்கொள், உன்னுடைய நியாயத்தை அங்காலே வைத்துக்கொள். இப்பொழுது நிறுத்தி ஒரு காரியத்தை சிந்தி, ஒரு காரியத்தை சிந்தி. ஆண்டவர் எண்ணத்தை சிந்திக்க சொல்லி கேட்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தங்களை மீட்டுக் கொண்டதையும், தேவன் சிறையிருப்பில் இருந்து இந்த ஜனங்களை விடுவித்துக் கொண்டு வந்ததையும், இந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த நல்ல வாழ்க்கையும், இந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒழுங்குகளையும் விட்டு இவர்கள் எங்கே போனார்கள் தெரியுமா? தங்களுக்கு நினைத்த வழிகளையும், தங்களுக்கு விருப்பமாக கொண்ட காரியங்களையும், தங்களுடைய சிந்தனைகளை விட்டு வழிதப்பி போகிற ஒரு காலகட்டத்திலே தீர்க்கதர்சியை கொண்டு, தேவ ஊழியனை கொண்டு, தேவ மனிதர்களை கொண்டு தேவன் உரைத்த வார்த்தை என்ன தெரியுமா? இப்பொழுது நிறுத்து, இப்பொழுது எல்லாவற்றையும் நிப்பாட்டிக்கும், உன் காரியம் அங்காலே இருக்கட்டுக்கும், உன் நீதி அங்காலே இருக்கட்டுக்கும், இப்பொழுது உன்னை சிந்தித்து பார். உன்னுடைய வழிகளை சீர்தூக்கிப்பார், உன்னுடைய வழி எப்படி இருக்கிறது என்பதை கவனித்துப்பா. இப்பொழுது 4வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனத்தை வாசிங்க.
இந்த வீடு பாழாய் கிடைக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ.
இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க சொல்லிச்சுன்னா, தேவனுடைய ஆராதனையை விட்டு, தேவனுடைய சபையை விட்டு, தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை விட்டு என்ன செய்தாங்க தெரியுமா? தங்களுக்கு காரியங்களை தேடிக்கொண்டார்கள், தங்கள் குடும்பங்களுக்கு காரியங்களை தேடிக்கொண்டார்கள், தங்கள் வாழ்க்கைக்கு இலகுவானவைகளையும் இன்பமானவைகளையும் சேர்க்க தொடங்கினார்கள். கர்த்தரையோ தெய்வத்தையோ ஜனங்கள் மறந்து வழிதப்பி போகிற ஒரு காலகட்டத்திலே தேவன் தீர்க்கதரிசி அனுப்புற இந்த நாள்ல, இந்த காலகட்டத்திலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அதே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிழைகளை நாமளும் செய்கிறோமா? ஆண்டவர் கேட்கிறார், நீ உன் வீட்டுக்கு நீ திரும்பி போகிறாய், உன் வீட்டு காரியங்களுக்கு நீ திரும்பி போகிறாய். ஆனால் மத்தேயுவிலே சொல்லப்படுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி, முதலாவது தேவனுடைய நீதி என்று சொல்லி, இவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவ ஜனம் என்ன செய்ய தொடங்கினார்கள் தெரியுமா? தங்களுக்கு தங்கள் குடும்பத்திற்கு தங்கள் குடும்பத்திற்கு தங்கள் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி காரியங்களை நடப்பிக்க ஆரம்பித்தார்கள். சிருஷ்டித்த தெய்வத்தை மறந்தார்கள், விடுவித்த தெய்வத்தை மறந்தார்கள். தேவன் காப்பாற்றி ஜனங்கள் அழிவில் இருந்து மீட்டுக் கொண்ட அந்த தெய்வத்தை மறக்கிற அந்த காலத்திலே தேவன் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நில்லு, நிறுத்தி, உன் வழி என்ன என்று சொல்லி திரும்பிப்பார். உன் வழிக்கு ஆயிரம் ஆயிரம் நியாயத்தை நீ கொண்டு வரலாம், உன் நியாயம் தேவனுக்கு முன்பாக குப்பையாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ செய்கிறவைகளை சரி என்று சொல்லி நியாயப்படுத்த என்னாலையும் முடியும், உன்னாலையும் முடியும். ஆனால் தேவனுடைய நியாயஸ்தானத்திலே, தேவனுடைய சமூகத்திலே தேவனோடு பேசுகிற பொழுது உன்னால் அவைகளை நியாயப்படுத்த முடியாது. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தேவன் உனக்கு செய்த நன்மையான காலங்களை சீர்தூக்கிப்பார். தேவன் உன்னை இருவரைக்கும் வாழ வைத்திருக்கிறாரே, அவைகளை சீர்தூக்கிப்பார். உன் பிரச்சனைகளுக்கு எத்தனை பதில் உருவாக்கப்பட்டது! நீ வழிதப்பி திருந்த நேரங்களில் தேவன் உனக்கு முன்பாக வந்திருந்து உன்னை வாழ வைக்கவில்லையா? இப்பொழுது உன் வழிகளை சீர்தூக்கிப்பார். தேவ ஜனமே, இப்பொழுது உன் வழியை தேவனுக்கு முன்பாக சீர்தூக்கிப்பா. அலசி பாருங்க, தமிழில் சொன்னால் அவைகளை அலசி பாருங்க. இப்போது நிப்பாட்டு, இப்பொழுது நிறுத்து, இப்பொழுது நிப்பாட்டு, உன் வழியை சீர்தூக்கிப்பா. இன்றைக்கு மற்றவருடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு நேரம் வேணாம். உனக்கு மற்றவருடைய காரியத்தை சீர்தூக்கி பார்த்து சரியா புளியாண்டு காண்பிப்பதற்கு உனக்கு வேணாம் வாழ்க்கை. நீ உன்னுடைய வழி, உன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கிப்பார். நம்முடைய வாழ்க்கைகளே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே மற்றவருடைய வாழ்க்கைகளை நிறுத்தி கவனித்து பார்க்கிறவைகளே நம்முடைய வாழ்க்கை ஓடி முடிகிறது. ஆனால் இன்றைக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அதே வார்த்தை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கிப்பார். உன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி வைத்துப்பார். தேவன் உன்னை விடுவிக்கவில்லையா? தேவன் உன்னை காப்பாற்றவில்லையா? தேவன் உனக்கு நன்மை செய்யவில்லையா? தேவன் உன்னை வாழ வைக்கவில்லையா? ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நானும் என் வீடும், நானும் என் குடும்பமும். இன்றைக்கு அநேகர் அப்பப்போது சபைகளை, தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை தங்கள் தனிப்பட்ட நன்மைகளுக்காக பாவித்து விலகி செல்கிறதை யோசிக்கிற பொழுது கவலையாக இருக்கிறது அல்லவா? இந்த ஜனங்கள் அதைத்தான் செய்தார்கள். இவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது இவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டது, தேவனுடைய சமூகத்திற்கு போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் விடுவித்து, ஜனத்தை விடுவித்து கொண்டு வந்து விட்ட பொழுது என்ன செய்தார்கள்? தங்கள் தங்கள் வழிகளிலே போய் தங்கள் வாழ்க்கைகளை கெடுத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். நீ இன்றைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? நான் இன்றைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? நீ உடைய வாழ்க்கையில என்னத்தை நடத்திக் கொண்டு இருக்கிறாய்? தேவன் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நிப்பாட்டு, நிறுத்து, சிந்தி. தேவனுடைய சமூகத்தினுடைய ஆராதனையை விட்டு விட்டார்கள், தேவனுடைய ஆலயத்தை விட்டு விட்டார்கள். அவர் கேட்கிறார், இப்பொழுது உன் வீட்டுக்கு திரும்பி போய் குடியிருக்கிற காலம் இதுவா? இதுவா நேரம்? நீ உன் வீட்டை கட்டுகிறது போல உன் சபையை கட்ட கற்றுக்கொள். உன் குடும்பத்தை கவனிக்கிறது போல தேவனுடைய ராஜ்யத்தை கவனிக்க கற்றுக்கொள். இல்லை என்று சொல்லிச்சுன்னா நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் பின் பேக்கில் போடுகிற பணத்திற்கு ஒப்பாக மாறும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜனத்தை தேவ ஊழியர்களை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா அவங்கள் தங்கள் குடும்பத்தை விட தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய சபையையும் அதிகமாய் நேசித்தார்கள். நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம்? நிறுத்தி நிப்பாட்டி சில்லி மற்றவர்களுக்காக வேண்டி சிந்தியாதீங்க. நாம் எல்லாரும் மற்றவர்களுக்காக வேண்டி கூட சிந்திக்கிறது தெரியுமா உங்களுக்கு? மற்றவர்களுக்காக வேண்டி சிந்தித்துக் கொண்டே இருப்போம். இப்படி அப்படி அப்படி இப்படி என்று சொல்லி இன்றைக்கு அதையெல்லாம் நிப்பாட்டு. மற்றவர்களுக்காக வேண்டி நீ சிந்தியாத, உனக்காக வேண்டி இன்றைக்கு சிந்தி, யோசி, சீர்தூக்கி பார், உன் வழியை பார். தேவனுக்கு பிரியமான வழியா? இன்று வரைக்கும் நீ எல்லாம் நான் எல்லாம் உயிர் வாழ்கிறது தேவனுடைய கிருபை என்று சொல்லுகிறது. நான் கிருபையை குறித்து பேசுவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தேன். தேவனுடைய கிருபை, அதனாலே நீ வாழ்கிறாய், அதனாலே நீ நிற்கிறாய். இன்றைக்கு உலகம் முழுத்திலும் எடுத்து பார்த்தால் ஜனங்கள் அங்கங்கே அழுந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் தேசத்தை விட்டு இங்கே வந்து விட்டோம். இங்கே வந்து விட்டதுனாலே எங்கள் உயிர்கள் தப்பி விட்டதுன்னு சொல்லி யாரும் யோசியாதீங்க. இந்த கிழமையில மாத்திரம் ரெண்டு பள்ளிக்கூடத்திலே சுடுபட்டிருக்காங்க, ஒன்னு அமெரிக்காவிலே ஒன்னு ஜெர்மன்ல. பக்கத்துல நின்றவன் எல்லாம் செத்து போயிட்டான். நிறுத்து சிந்தி, உன் வழி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்று சொல்லி. நீ தேவனுடைய சபையை கட்டுகிறாயா, இல்ல உன் வீட்டை கட்டுகிறாயா, இல்ல உன் வீட்டுக்காய் சேர்க்கிறாயா, உன் சபைக்காய் சேர்க்கிறாயா, உன் தேவனுடைய ராஜ்யத்தை நாடுகிறாயா, இல்ல உன் வீட்டை நாடுகிறாயா? இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அதே காரியத்தை நீ செய்கிறாய். பழைய ஏற்பாட்டு தேவ ஊழியர்கள் தேவ தாசர்கள் எப்படி தெரியுமா வாழ்ந்தார்கள்? ஒன்று வாழ்ந்தால் தெய்வத்திற்கு, இல்லைண்டா மடிந்து போகிறோம். ஒன்று வாழ்ந்தா நீதியுள்ள வாழ்வு, இல்லைண்டா மடிந்து போகிறோம். ஒன்று வாழ்ந்தா பரிசுத்த வாழ்வு, இல்லைண்டா மடிந்து போகிறோம். ஒன்று வாழ்ந்தா தேவனுக்கும் ஜனத்துக்கும் நடுவில் நிற்கிறோம், இல்லைண்டா மடிந்து போகிறோம். எத்தனையோ ஊழியர்கள் தேவ சமூகத்தில் என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் என்று சொல்லி புலம்பின வார்த்தைகளை இந்த வேதத்திலே நாம் பார்க்கலாம். அநேகர் நாம் என்ன தெரியுமா இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையே நம்முடைய வாழ்க்கையோடையே நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை அலட்சியமாக எண்ணி நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உன்னை வாழ வைத்த ஒரு தெய்வம் இருக்கிறார், உன்னை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இப்போது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வழிகளை சிந்தித்துப்பார். நீ இதுவரைக்கும் என்னதான் செய்துட்டாய், இதுவரைக்கும் தெய்வத்திற்காக என்னதான் நடத்தி முடித்துட்டாய், இதுவரைக்கும் நீ வாழ்ந்தது நன்மை என்ன, இதுவரைக்கும் நீ வாழ்ந்ததினாலே உன்னை உண்டாக்கின உன்னை உருவாக்கின தெய்வத்திற்கு என்னையா மகிழ்ச்சி, என்னையா புகழ்ச்சி உருவாயிட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? நிறுத்து, நிப்பாட்டு, சிந்தி, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? இப்ப ஆறாவது வசனத்தை வாசிங்க.
நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள்.
அப்புறம் நீங்கள் திரளாய் விதைத்தும், எப்படி எப்ப செய்யறீங்க நீங்க? தேவனை மறந்து, தேவ ஆராதனையை மறந்து, தேவ சபையை மறந்து, தெய்வத்தை விட்டு விலகி, தேவ நம்பிக்கையை விட்டு விலகி என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம். என்ன செய்கிறோம்? ஓடி ஓடி உழைக்கிறோம். என்ன சொல்லுகிறது? நீங்கள் திரளாய் விதைத்து, பாசிங்க,
நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வரு,
கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்களே. காரணம் என்ன? நீங்க திரளாய் விதைத்தும் கொஞ்சமா இருக்கிறீங்கப்பா. காரணம் என்ன? தெய்வத்தை மறந்தவன் எவனும் வாழ்ந்தது கிடையாது. உன்னை உருவாக்கிய ஆண்டவரை மறந்தவன் எவனும் ஆசீர்வாதத்திலே தன் வாழ்க்கையை முடித்தது கிடையாது. பணம் அல்ல ஆசீர்வாதம், நினைத்துக்கொள், சிந்தித்துக்கொள். படிப்பு அல்ல ஆசீர்வாதம், வடிவாய் சிந்தித்துக்கொள். ஜெர்மன்ல ஒரு ஆளுக்கு பிறந்த நாள் இல்லாவிட்டால் கல்யாணம் முடிச்சுன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ நல்ல சுகத்தோட வாழ, பணம் யாரும் தருவான், ஏதாவது எவனாவது சாப்பாடா தந்துட்டு போவான், ஆனா சருகிற சுகமும் சமாதானமும் எவராலும் உனக்கு கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாயோ, என்னை மறந்து விட்டு, என் ஆராதனையை மறந்து விட்டு, எனக்கு மகிமை செலுத்துகிறதை மறந்து விட்டு, நீ அதிகமாய் விதைத்து, நீ அதிகமாய் விதைத்து கொஞ்சமா அறுக்கிறியா? ஏய், அடுத்தது வாசிங்க.
நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை.
நீங்கள் புசித்து திருப்தியே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஒரு சிலருக்கு பசி, எப்ப பார்த்தாலும் என்னத்தை குடித்தாலும் அது உடம்புல ஒட்டிக்கொள்ளுகிறது இல்ல. ஏன்? தெய்வத்தை மறந்தாய், தெய்வத்தை நீ மறந்தாய். வாசிங்க தொடர்ந்து.
நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான்.
நீங்க வஸ்திரத்தை உடுத்தும் குளிர்லையா? சம்பாதிக்கிறவர்கள் பணத்தை கொண்டு வந்து போடுகிறது எங்க தெரியுமா? ஓட்ட பேக்ல போடுறாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ தேவனை மறந்து விட்டு, நீ தெய்வத்தை மறந்து விட்டு, தேவனுக்கு ஆராதனை செய்யாமல், தேவராட்சியத்தை தேடாமல், தேவராட்சியத்தை கட்டாமல், தேவனுக்காக வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்காமல், நீ இந்த மூலையிலிருந்து எந்த மூலைக்கு போய் உழைச்சாலும் அது உன் வீட்டிலே தங்காதையா? நாம் எல்லாம் இலங்கையிலிருந்து இங்க வந்தோம் என்னதுக்கு தெரியுமா? நல்லா உழைக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், இலங்கையில மாளிகை கட்டணும் என்று சொல்லித்தான் எல்லாரும் வந்தோம். தெய்வத்தை மறந்தவன் வாழ்ந்தது கிடையாது, தெய்வத்தை மறந்தவன் வாழ்ந்தது கிடையாது. பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். சில பேர் சொல்லுவாங்க, உழைக்கிறது எங்க போதுண்டே தெரியல, உழைக்கிறது எங்க போதுண்டே தெரியல. தெரியாது, ஏன் தெரியுமா? உனக்கும் தேவன் எங்க இருக்கிறான்னு சொல்லி தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், அவருக்கு தெரியும் என்னுடைய விஷயம். எனக்கு ஒருவர் சொன்னார், என்ன தெரியுமா, ஒரு முஸ்லீமா சொன்னா தெரியுமா, நீ ஞாயிற்றுக்கிழமை போகாம இங்க இருந்து வேலை செய்தாலும் அதுவும் தேவனுக்கு பிரியமானது ஒன்றுதான் சொல்லி. அவர் சொன்னா, நீ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சேர்த்துக்கு போறிய, அங்க போகாம இங்க நின்று இங்க நீ மற்றவர்களுக்கு உதவி செய்கிறா பாரு. தேவனை வஞ்சித்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, அது உனக்கு நியாயமா இருக்கலாம், அதை தூக்கி குப்பையில போடு. தேவனை வஞ்சித்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதை தேவன் நியாயப்படுத்தினால் அதை எனக்கு மடுத்து காண்பி. நிறுத்தி சில்லி உன் வழியை சீர்தூக்கிப்பா. எட்டாவது வசனத்தை வாசிங்க இப்பொழுது. ஏழாவதுல திருப்பி அவர் சொல்றாரு வழியை சிந்தித்து பார்த்து சொல்லி. இப்ப ஒன்பதாவது சிந்தித்து வாசிங்க.
அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை ஊதி போடுகிறேன்.
அதிகமாய் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். செய்யறது அநியாயம், அதுக்குள்ள பெரிய எதிர்பார்ப்பு. செய்யறது அட்டமாசம், அதுக்குள்ள பெரிய எதிர்பார்ப்பு. செய்யறது அதோ, ஆனா எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? தெய்வம், தெய்வம் நான் போட்ட பலனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லி. இங்க பாருங்க நான் சொல்றேன், ஒரு தானியத்தை போட்டா அது வளர்ந்து பல தானியத்தை கொடுக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் உன் தெய்வம் அதை ஆசீர்வதிக்கா விட்டா நீ போட்ட தானியம் உனக்கு கிடையாது. அது உனக்கு தெரியுமா? ஒரு தானியத்தை நீ போட்டின்னு அது வளர்ந்து பலன் இருக்கணும், அதான் சரி. அது இயற்கை ஒரு விதத்தில் பார்த்தா அது விஞ்ஞானம் என்று சொல்லுவோம். ஆனா தெய்வம் அதை ஆசீர்வதிக்கல் என்று சொல்லி சொன்னா நீ போட்ட தானியத்தையும் அங்கிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டாய். நீ அதை விதைத்ததை அள்ளிக்கொண்டு போகிற பொழுது தேவன் என்ன தெரியுமா செய்வாரா? அதை ஊதி போடுவாரா? ஊதி போடுவாரா? ஊதி போட்டா கையில ஒன்றுமில்ல, கொஞ்சம் தான் எடுத்துக்கொண்டு போன. அதுவும் உனக்கு கிடையாது, அதுவும் உனக்கு கிடையாது. தெய்வத்தை பற்றிக்கொள், தேவனோடு உறவு உருவாக்கி, தேவனோடு வாழு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி, தேவனுடைய சபையை கட்டி எழும்பு, உன்னை உற்சாகப்படுத்திக்கொள். வைதைத்ததுக்கு தக்கனவாக அறுப்பாய் என்று சொல்லி கனவுலையும் நினைத்துக் கொள்ளாத. நம்ம எல்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நம்ம விதைக்கிறதுக்கு தக்கனவாக எப்படி அறுப்போம் சொல்லி அப்படியும் சொல்லப்பட்டிருக்கு, அப்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வத்தை மறந்து நன்மை செய்கிறதுனாலே அதுல நீதி இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரிய. அது இன்றைக்கு பலருடைய தலைக்குள்ள இருக்கிறது. என்ன தெரியுமா? நாலு பேருக்கு நன்மை செய்துட்டா தேவன் எங்களை கட்டி அணைத்திருவாருன்னு சொல்லி, நாலு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன்னு சொல்லிச்சுன்னா தெய்வம் இறங்கி எங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாருன்னு சொல்லி அநேகருடைய நினைப்பு. அது 50 வருஷத்துக்கு முதல்ல இல்லாட்டா 100 வருஷத்துக்கு முதல்ல இருந்த பாட்டிமார் சொல்லியிருந்தா அதை கேட்கறதுல நியாயம் இருக்குது. இன்றைக்கு அது சரிப்பட்டு வராது. அப்படி செய்தால் அது நீதி இல்லாத காரியம் தேவனுடைய பார்வையில். தேவன் நீ அள்ளிக்கொண்டு போ, தெய்வத்தை மறந்து நீ செய்யலாம். எதுக்கும் நீ தேவனை நம்பாமல் காரியத்தை செய்யலாம், தெய்வத்தை மறந்து விட்டு போ, ஏதாவது நடத்திக் கொள்ளலாம். ஆனால் பலன் அதிலே உனக்கு இருக்கிறதா என்பதுதான் கேள்வியான காரியம். ஆசீர்வாதம் உனக்கு அதிலே இருக்கிறதா என்பதுதான் முக்கியமான காரியம். நீ அப்படித்தான் கஷ்டப்பட்டு அள்ளி எடுத்து கொண்டு வந்தாலும் தேவன் அதை ஊதிப்போடுவார். தெய்வம் அதை ஊதிப்போடுவார், தேவன் அதை ஊதிப்போடுவார். ஐயா இதுவரைக்கும் ஏனென்று வாழ்க்கையிலே இவ்வளவு கஷ்டம், இது உன் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லி ஒரு பிரயோசனமும் கிடையாது. நீ இதுவரைக்கும் உன்னை பார்த்து கேட்கிறதுனாலையும் ஒரு பிரயோசனம் கிடையாது. நீ தேவனை பார்த்து கே. தேவன் உனக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நில், நிறுத்து, நிப்பாட்டு, உன் வழியை சீர்தூக்கிப்பா. உன் வழி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? இன்னைக்குதான் ஒரு சிலர் கேட்கிறாங்க போல இருக்கு, தெய்வத்தோடையும் உறவு தேவைன்னு சொல்லி. அவன் இவன் சொல்ற மாதிரி போய் ஏதோ செய்துட்டு வந்துட்டா தெய்வம் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி கனவுலையும் நினையாது. சில பேர் சொல்லுவாங்க தாய் தான் தெய்வம் சொல்லி. நீங்க வாழ்க, தொடர்ந்து வாசி.
எதிர் நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தந்தன் வீட்டுக்கு ஓடி போறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
என் வீடு, என் சபை, என் ஆராதனை, நீ கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்காமல் எல்லாரும் என்ன செய்யறீங்க? உங்க குடும்பம், உங்க வீடு, என் தாய், என் தந்தை, என் பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாரும் உங்க காரியத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறீர்களே. நான் உன்னை விடுவித்ததை மறந்தாய், நான் உன்னை வாழ வைத்திருக்கிறதை மறந்தாய், நான் உன் தெய்வம் என்பதை மறந்தாய், நான் உன்னை சிருஷ்டித்தவர் என்பதை மறந்தாய். என் சபை, என் சபையிலே ஆராதனை, என் சபையிலே எனக்கு மகிமை கொடுக்காமல் நீ எங்க நிற்கிறாய்? வீட்டில் நிற்கிறாய், வீட்டில் நிற்கிறாய், வீட்டில் நிற்கிறாய். உன் தேவன் சொல்லுகிறது என்ன தெரியுமா? உன்னை நிறுத்து, இந்த நாளில் நிறுத்து, நீ தனிப்பட்ட விதத்திலே இன்றைக்கு உன்னை ஆராய்ந்து பார். ஒரு விதத்திலே எச்சரித்து, அடுத்த விதத்திலே நான் உங்களை உற்சாகப்படுத்தி தேவனுக்குள்ளே நடத்த விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? இதுல நான் பின்னுக்கு பார்ப்பேன், பின்னுக்கு பார்க்க. வசனத்தில் ஒரு முக்கியமான காரியம் என் இருதயத்தில் பட்டது, நான் சொல்லி ஆகணும். வாசிங்க, தொடர்ந்து 10வது வசனத்தை வாசிங்க.
ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிட்டு.
இப்ப பாருங்க, உங்கள் மேல இருக்கிற வானம் மழை பெய்யல. ஏன் தெரியுமா? உன்னாலும் என்னால். ஏன் தெரியுமா? நீ தேவனை மறந்தாய், நீ தேவனை விட்டு விலகினாய், நீ தேவனுக்குரிய ஆராதனை கொடுக்கல, பூமி ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியல. தொடர்ந்து வாசி.
நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்து மேலும் வறட்சியை வரவித்தேன் என்றார்.
எல்லாவற்றின் மேலையும் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? வறட்சியை உருவாக்கினார், வறட்சியை உருவாக்கினார். தெய்வத்தை மறந்த ஜனங்கள், தெய்வத்தை விட்டு விலகின ஜனங்கள். ஏயா, இவ்வளவு ஞானிகளாக இருக்கிற உங்களுக்கு இந்த பூமியில இவ்வளவு பிரச்சனை எதற்கு? இந்த பூமியில இவ்வளவு வறுமை எதற்கு? இவ்வளவு அட்டவாசம் எதற்கு என்று சொல்லி கொஞ்சம் யோசிக்க தெரியாதா? இந்த புத்தகத்தில் இந்த பூமிக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிற சகல காரியங்களும் அமர்த்தப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஒரு ஞானி தேவை என்ன என்று சொல்லிச்சுன்னா, நாம எங்க போறோம்? எல்லாவற்றையும் வறட்சியை உண்டு பண்ணியிருக்கிறார். நீ என்னதான் செய்தாலும், தோட்டம் போட போறியா? போடு. மழை பெய்யாட்டிக்கு எங்கையா தோட்டம்? உழைக்க போகிறியா? நீ எதையெல்லாம் வைக்கிறியோ, எதில் எல்லாம் கை வைக்கிறியோ, எல்லாம் தேவன் வறட்சியை உருவாக்கி இருக்கிறார். ஏன்? ஏன்? தேவனுடைய ஆலயம் நீ தேவன் விரும்புகிற விதமாக கட்டாமல் இருக்கிற பொழுது, தேவன் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னையும் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு வேதத்திலே வாக்கு கிடையாது. நீ புலம்பலாம், நீ கத்தலாம், நீ காணிக்கை போடலாம், நீ தேவனுக்கு அவன தேவ ஊழியர்களை கொண்டு ஜெபம் பண்ணலாம், நீ எல்லாம் செய்யலாம், ஆனால் நீ தெய்வத்தை மறந்தாய், உன்னை விடுவித்த தெய்வத்தை மறந்தாய். உனக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட உறவு தேவை. அது இல்லை என்று சொல்லி சொன்னா, அதைத்தான் தேவன் விரும்புகிறார் என்பதை மறந்துடாதே. மலையின் மேல எல்லா சகல விதத்திலையும் ஒரு வறட்சி உண்டு பண்ணுகிறாரா? இப்ப வாசிங்க 12வது வசனத்தை.
அப்பொழுது சேல்தியேலின் குமாரனாய செருபாவேலும் யோத்சாக்கின் குமாரனாய ஜோசுவா என்னும் பிரதான ஆசாரியானும் இனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாய கர்த்தர் அனுப்பின ஆஹா என்னும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள்.
ஓகே, அப்படி விட்டு எட்டாவது வசனத்துக்கு வாசிங்க.
நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார்.
அதனால் என் மகிமை விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இவங்க முழுத்திலுமே தெய்வத்தை மறந்துட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா தேவனால அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ மனிதர்களும் உடனே தெய்வத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவாங்க, உடனே ஒரு ஆராதனை செய்வாங்க, தேவனை நோக்கி பார்ப்பாங்க, பலியை செலுத்துவாங்க, தேவனை நோக்கி ஆராதிப்பாங்க, ஏதாவது கேட்பாங்க. எங்கெங்கெல்லாம் தங்கினாங்களோ அங்கெல்லாம் தேவனுக்கு ஒரு ஆராதனை. இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? காலங்கள் போக விட்டு அந்தஸ்துகள் வரவிட்டு செருப்பு போட்டவன் ஷூ போட்டு எப்படியோ ஏதோ எல்லாம் செய்தவோ இப்ப என்ன செய்யறான்? எல்லாவற்றையும் மறந்து இப்ப என்ன செய்யறான் தெரியுமா? தெய்வத்தை மறந்தாச்சு. தெய்வம் நமக்கு தேவையான நேரத்துலதான் வரணும். நாம படிச்சு கொஞ்சம் நாள் தெரிஞ்ச உடனே தெய்வமும் வேணா, தெய்வ மனுஷனும் வேணா, தெய்வத்தை குறித்து சொல்றவனும் வேணா. வழி இல்லாத நேரத்துலதான் தேவனை மனித உலகம் தேடும் என்பது உண்மை. ஆனால் வழிகள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் தெய்வத்தை மறந்து போக கூடாது என்பது தேவனுடைய கருத்து. நீங்கள் மலை மேல போங்க, யாரு? தீர்க்க தரிசனமாக ஜனத்துக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை. நீங்க போய் மரங்களை வெட்டி கொண்டு வாங்க, வந்து என்ன செய்யுங்க? எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்க, ஒரு ஆராதனை செய்ய, எனக்கு ஒரு வீட்டை கட்டுங்க. உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு முதல்ல தேவனுக்கு ஒரு வீடு கட்டுங்க. உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு முதல்ல தேவனுக்கு ஒரு ஆராதனை கட்டுங்க. உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு முதல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்க்கறதுக்கு முதல்ல எல்லாவற்றையும் தருகிற தேவனுக்கு ஒரு காரியத்தை நீ செய். இதை இந்த ஜனங்கள் மறந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனாலே வாக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்கள், இந்த ஜனங்கள் தெய்வத்தை முழுத்திலும் மறந்துட்டாங்க. அவங்க மலைக்கு போய் அதனாலே அவர் மகிமைப்படுவார், அதனாலே அவர் அவருடைய மகிமை விளங்கும் என்று சொல்லி அந்த வார்த்தையில் நாங்கள் பார்க்கிறோம். உன்னுடைய வேலை என்ன இன்றைக்கு? நீ மலைக்கு போகாத, மரம் வெட்டாத, நீ போய் ஜனங்களை கொண்டு வந்து நல்ல மரங்களாக சபையிலே உண்டாக்கி தேவ ஆவியானவர் அவர் ஜீவன் நதியை ஊற்றி அதை செழிக்க பண்ணுவார். அது என் தேவனுக்கு பிரியமான நல்ல தோட்டமாக செழிக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த மரங்கள் முழுத்திலும் கனிகள் அப்பொழுது குலுங்கி குலுங்கி முளைத்து காய்த்து எரியும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நில்லு, நிப்பாட்டு, சிந்தி, சீர்தூக்கிப்பா. உன்னுடைய வாழ்க்கையினாலே நீ தேவனுக்கு என்ன செய்த? தெய்வத்தை நம்புகிற நீ, தேவனோடு உறவை உண்டு பண்ணுகிற நீ, தேவனுக்கு நீ என்னத்தை செய்து கொண்டு இருக்கிறார்? எல்லாருடைய அனுபவத்தின்படியும் பிரச்சனைகளும் வறுமைகளும் கஷ்டங்களும் தேவனை விட்டு ஜனங்களை பிரிக்கிறது ஒன்று என்பதை நாம் மறக்க முடியாது. ஆனாலும் அந்த பிரச்சனையிலும் அந்த வறுமையிலையும் உன்னை ஆசீர்வதிக்கத்தக்க ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாத, நீ மறந்து விடாத. தேவனுடைய ஆலயம் கட்டாதிருக்க, தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனுக்கு துதி எழும்பாதிருக்க நீ உன் காரியத்தின் ஊடாக உன் காரியமாக புறப்பட்டு செல்வாயாக இருந்தால் நீ எதை செய்தாலும் சரி அது ஓட்டை பாய்க்கிலே போடுகிறது போல மாறும் என்பதை நீ மறந்து விடாது. வேணும்னுச்சுன்னா இந்த காரியத்தை இந்த வசனத்தை நீங்க எல்லாம் எழுதி வைங்க, நீங்க செய்து பாருங்க, நீங்க செய்து பாருங்க. இதெல்லாம் கேட்டு ஜனங்கள் ஆண்டவர் சரியான நேரத்தில் தீர்க்கதரிசி அனுப்பினார். பாரு, உனக்கு உனக்கு சரியான நேரத்தில் ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தை நீ ஏற்றுக்க. நாம என்ன செய்யறது தெரியுமா, அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் நம்முடைய நியாயத்தை வைக்கிறது. நம்ம நியாயம் இப்படி இருக்குது, அதை நிறுத்தி அதே வண்ணமாக இந்த ஜனங்களும் தங்க நியாயத்தை பக்கத்தில் வைத்திருந்தா எங்க பிள்ளை, எங்க தாய், எங்கள் தந்தை என்றிருந்த எனக்கு தெரியாது. இந்த ஜனங்கள் தேவனை விட்டு விலகி இருந்தாங்கன்னு சொன்ன இன்னும் ஒரு தடவை ஆண்டவருடைய கோபத்துக்கு அவங்களை இரையாகி இருப்பாங்க. பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்க, வாசிங்க, அது முக்கியமானது, வாசிங்க திரும்ப.
அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாய செருபாபேலும் யோசாக்கின் குமாரனாய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியானும் ஜனத்தின் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாய கர்த்தர் அனுப்பிய ஆஹா என்னும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள்.
கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். இதுல என்ன தெரிய தெரியுமா, இவங்க பயப்படாம வாழ தொடங்கிட்டாங்க, தேவ பயத்தை விட்டுட்டாங்க, அலட்சியம் பண்ண தொடங்கிட்டாங்க. நாலு தேரம் நாலு காரியம் செய்ய தொடங்கிட்டான், தேவனுடைய கரத்தையும் தேவனுடைய பயத்தையும் விட்டு விட்டுட்டாங்க இவங்க பாருங்க. ஆனாலும் இதுல நல்ல காரியம் என்ன தெரியுமா, தீர்க்கதரிசி வார்த்தையை கொடுத்த உடனே அந்த வார்த்தைக்கு அவங்க திரும்ப ஒப்பு கொடுக்கிறாங்க, அவங்க திரும்ப தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க, அந்த காரியத்துக்குள்ள திரும்ப அவங்க வர்றாங்க. இன்னைக்கு உன்னுடைய வேலை என்ன தெரியுமா, உன் நியாயத்தை கொண்டு போய் குப்பையில போடு. நீ தேவனுடைய வார்த்தைக்கு உன்னை ஒப்புக்கொடு. உன் தேவ ஊழியர்கள் உனக்கு அப்பப்போது சொல்ற வார்த்தைக்கு நியாயம் வைத்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா நீ உன் வாழ்க்கையில கடந்து வரவே மாட்டா. தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது கர்த்தருடைய தூதனாய ஆகாய் கர்த்தர் தூதன் அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு கர்த்தர் செல்தியேலின் குமாரனாய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் அனுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாய சேனையுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள்.
அவர்கள் வந்து இப்ப என்ன தெரியுமா நடக்கு, இவங்க திரும்பிட்டாங்க தேவ பக்கமாக, இந்த ஜனங்கள் எல்லாம் திரும்பிட்டாங்க தேவ பக்கமாக, தேவனுக்கு திரும்ப பயப்பட தொடங்கிட்டாங்க. அப்பொழுது இவங்க எல்லாம் என்ன தெரியும், தேவன் திரும்ப ஒரு வார்த்தை என்ன சொல்ற, நான் உங்களோட இருக்கிறேன், நான் உங்களோட இருக்கிறேன். அவங்களை திரும்ப தேவன் எழுப்பி விடுகிறார் தெரியுமா, நான் உங்களோட இருக்கிறேன். உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க வந்துட்டாங்க, ஆலயத்தை கட்ட வந்துட்டாங்க, ஆலயத்தை கட்ட வந்துட்டாங்க, தேவனுடைய காரியமாக வேலை செய்ய அவங்க புறப்பட்டுட்டாங்க. பாருங்க, தேவன் இந்த காரியத்தில் ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னு தேவன் தன்னுடைய காரியத்திலே தன்னுடைய ராஜ்யத்திலே குறைச்சல் உருவானதை தன்னுடைய ஜனங்களுக்கு காண்பித்தார். இரண்டாவது, தன்னுடைய ராஜ்யத்திலே குறைவு படுகிற பொழுது இந்த ஜனத்துக்கு விளங்கப்படுத்தி இந்த ஜனங்களை திரும்ப மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்தி வந்தார். மூன்றாவது, இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க, அந்த மனம் திரும்புதலுக்குள்ளே கடந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஆரம்பித்தாங்க. இதுல பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த ஜனங்கள் தங்கள் நீதியோட வந்து நின்றிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்குள்ளே மனம் திரும்புதல் உருவாகி இருக்காது. அவங்க தங்கள் நியாயத்தை கொண்டு வரவில்லை. ஒருவேளை சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே இத்தனை வருஷ காலமா இந்த வனாந்திரத்துக்குள்ளால வருகிற பொழுது நாங்க உமக்கு ஆராதனை செய்யாமலா விட்டோம். ஒரு சிலர் கேட்கிற மாதிரி, இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணுகிறோம், ஒன்றையுமே காண இல்லையேன்னு சொல்லி, இத்தனை வருஷமா செய்யறோம், இத்தனை வருஷமா போறோம், ஒன்று என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி. நீ இப்படி நினைத்து கொண்டு இருக்கிற படியினாலதான் உன் வாழ்க்கையிலேயே ஒன்றும் இல்லை. இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க, தேவனுக்கு உடனே பயந்தார்கள், தேவனுக்கு உடனே பயந்தார்கள். தேவனுடைய தீர்க்கதரிசி வந்து சொன்ன வார்த்தைக்கு உடனே அவங்களை ஒப்புக் கொடுத்தாங்க. சேர்ந்து வந்து ஆலயத்தை கட்ட தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. இப்ப வாசிங்க, ஏழாவது இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க.
சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்.
முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமையை நான் பெரிதாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆலயத்தின் மகிமையினாலே தேவன் என்ன செய்வாராம்? நிறைப்பார். நான் தனிப்பட உனக்கு பேசுறேன், தனிப்பட உனக்கு சொல்றேன். தயவு செய்து உங்களுடைய சிந்தனையை அங்கிங்க விட்டு போட்டு ஏதாவது கதைச்சுக்கொண்டாங்க இருக்கக்கூடாது. நான் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்று பேசுறேன், உன்னுடைய காரியத்துக்கு என்று பேசுறேன். கமனாக நான் பேசல, உனக்கு மாத்திரம்தான் பேசுறேன். நீ தனியா இருந்தாலும் உனக்கு இதே பிரசங்கம் தான். அவர்கள் மனம் திரும்பி அவங்க தங்கள் நியாயத்தோட வரல, எனக்கு இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி அடுக்கிக் கொண்டு தேவனத்தில் வரல, நீ சொன்னது சரிதான் ஆண்டவர் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே திரும்பினாங்க பாருங்க, கட்ட தொடங்கினாங்க பாருங்க, தேவனுக்கு மகிமை செலுத்தினாங்க பாருங்க. என்ன நடந்தது தெரியுமா? ஆலயத்திலே மகிமை அப்படியே நிரம்பிட்டது, மகிமை அப்படியே நிரம்பி ஆண்டவர் திரும்ப உற்சாகப்படுத்துகிறார். எப்படி தெரியுமா? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கு. ஒரு சபை என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு சபைக்குள்ள இருக்கிற பிரதானமான முக்கிய காரியம் என்ன தெரியுமா? அது மகிமைக்குள்ளே மகிமையாக கடந்து செல்ல வேண்டியது ஒன்று. தேவனுடைய உறவுக்குள்ளே உறவாக சபை கடந்து செல்ல வேண்டியது உண்டு. இதுல இரண்டாவது பகுதி ஒன்று இருக்கு தெரியுமா? அதுல ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பார்த்துட்டு நான் முடிக்கிறேன். நெகேமியாக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், 604 பக்கத்துக்கு நெகேமியா. அதுல ஒன்று ரெண்டு வார்த்தைகளை நான் பார்த்து கடந்து செல்ல விரும்புறேன். 17 வசனத்தை வாசிங்க, 2 அதிகாரம் 17 வசனம்.
பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமியையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி.
இங்கேயும் ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா அங்கு சொல்லப்படுது? அந்த பக்கத்திலே நாங்கள் பார்த்த பொழுதும் ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவன் தேவனுடைய அலங்கத்தை ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்த்தோம். இங்கேயும் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னா, எருசலேம் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்றும் அவர்கள் தேவனுக்கு வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்காமல் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியும் வறுமையும் உன்னை விட்டு அகலாது, உன்னை விட்டு கடந்து செல்லாது. தொடர்ந்து வாசிங்க.
என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவளுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள்.
நெகேமியா அந்த ஜனங்களை பார்த்து சொன்னான், தேவனங்களோடு இருக்கிறார், எழுந்து நல்ல வேலைக்காய் உன்னுடைய கரத்தை ஒப்புக்கொண்டு ஜனங்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? உடனடியாக காரியத்தை தொடக்கினாங்க. அவர்களுக்கு சில பிரச்சனை இருந்தது தெரியுமா? அங்கேயும் 2-3 பேர் இருந்து அவங்களை சோறு அடிக்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா?
ஆனா அவைகள் எல்லாவற்றையும் பார்க்கல, பிரச்சனைகளை காண்பிக்கல. அந்த ஜனங்கள் என்ன தெரியுமா, நல்ல வேலைக்கு தங்கள் கரத்தை ஒப்பு கொடுத்தார்கள். நல்ல வேலைக்கு உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாலாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், நெகேமியா நாலாவது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க.
அலங்கத்திலே அலங்கத்திலே கட்டுறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள்.
அலங்கத்திலே கட்டுறர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதத்தை பிடித்தவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு சபையிலே தேவர் ஆட்சியத்திலே என்னத்தை செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி செய்கிறோம் என்பது முக்கியம். ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது தேவனுடைய ஊழியத்தை நீ முறுமுறுத்து செய்யக்கூடாது. தேவனுடைய சபையில நீ செய்கிற எந்த காரியத்திலையும் ஒரு முறுமுறுப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லு. அப்படி செய்யறது அது விசனத்தோடு செய்யக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற பொழுதும் ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா, நீ வறுமையில் இருந்து நீ வெளியே வரணும்னு சொல்லி சொன்னா நீ தேவனுடைய அலங்கத்தை கட்டி ஆகாயத்துக்கு இங்கே பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அங்கேயும் ஆண்டவர் விளங்கப்படுத்தினா நீங்க என்னை விட்டு விலகி போறீங்க, நிப்பாட்டி நிறுத்தி எல்லாவற்றையும் நிப்பாட்டி, உன்னுடைய கதையும் போதும், உன்னுடைய காரியமும் போதும், நீ செய்ததும் போதும், செய்யாதும் போதும், நிப்பாட்டு, உன் வழியை பார், உன் வாழ்க்கையை பார், உன் குடும்பத்தை பார், நீ தேவனுக்கு முன்பாக இப்ப எப்படி இருக்கிறாய். இந்த புத்தகத்துக்குள்ளே வல்லமையாக செய்யாத ஒரு ஊழியத்தை நாம செய்துட்டு இருக்கேன். நீங்க யாரும் நினையாதீங்க ஏதோ நாம செய்கிற ஊழியம் ஏதோ வெளுத்து வாங்குறோம்னு சொல்லி. இதற்குள்ள வெளுத்து வாங்கின தீர்க்கதரிசிகள் தேவதாசர்கள் எத்தனை பேர் தெரியுமா, அவங்க சந்திக்காத எந்த காரியத்தை நீங்க சந்திச்சிருக்கீங்க. உனக்கு மாத்திரம்தான் இன்றைக்கு வாழ்க்கை. தேவனுடைய வார்த்தை உன்னை எச்சரித்தா அதை ஏற்றுக்கொள், உன்னை உற்சாகப்படுத்தினா அதை ஏற்றுக்கொள், உன்னை மனந்திரும் நடத்தினா அதை ஏற்றுக்கொள். அதை விட்டுட்டு உன் நீதியை நீ நிறுத்தி வைத்திருந்தியா, தேவனுக்கு முன்பாக உன்னுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கு முன்பாக நீ கணக்கு ஒப்பிட்டான். புதிதாய் வந்திருந்தவர்களாய் இருந்தாலும் சரி, சபையிலே காலங்காலகமாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு பயந்து நீ வாழணும் என்பது உன் சிறு வயதிலே இருந்து உனக்கு கற்பித்து கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். இங்க வந்து நீ சொல்லக்கூடாது ஏதோ ஒன்று சொன்னாங்க என்னும் விளங்கலன்னு சொல்லி, தெய்வத்துக்கு பயந்து வாழி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீ எந்த தேசத்துக்கு ஓடி போனாலும் நீ ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியாது. எந்த தேசத்துக்கு நீ போகலாம், ஆனா தேவன் எல்லா தேசத்திலையும் ஒரே தேவன் தான். ஓகே, அதுல மாற்றம் கிடையாது. இங்க இருக்கிறவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்துட்டு போகலாம், ஆனா ஒரே தேவன் தான் உனக்கு அங்கேயும் பதில் தரப்போகிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் உன் கரத்தை ஒப்புக்கொள், உன் கால்களை உறுதிப்படுத்திக்கொள், உன் நியாயத்தை வையாத மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் உன்னை நிறுத்திக்கொள். நெகேமியா கட்டின அதே அலங்கம் தான் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுக்கு கட்டுங்க, உங்களுக்கு கட்டாதீங்க. தேவ ராஜ்யத்துக்கு கட்டுங்க, உங்க ராஜ்யத்துக்கு கட்டாதீங்க. தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. ஏதோ நாலு பேர் என்னை குறித்து கதைக்கணும் உள்ளதுக்காக காரியம் நடப்பிக்காதீங்க. தேவன் தேவனாகவே இருக்கிறார். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியங்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டினபடினாலே தேவன் எழும்பினார். அதே மாதிரி லோத்துனுடைய காரியத்தில் நாங்க பார்க்கிற பொழுது இன்னைக்கு நான் கிருபியை குறித்து பேசுறதுக்கு ஆயத்தப்படுத்தினபடினாலே சில வார்த்தைகள் அங்கெல்லாம் இருக்கு. அவங்க செய்த அநியாயத்தின் நிமித்தம் தேவன் எழும்பி என்ன தெரியும், நான் போய் அவர்களை பார்க்கணும் இருக்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி. நீ தேவனுக்கு விரோதமாக ஏதாவது செய்து அடுக்கடுக்கு அனுக்கினு சொல்லிச்சுனா தேவன் உனக்கு எதிராக எழும்பினா எந்த தாசர்களும் உனக்கும் தேவனுக்கு நடுவில் நிற்க முடியாது. ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே 10-5 சொல்லி எத்தனை நீதிமன்றங்களுக்கு அவண்டி போராடி கொண்டு வந்தார் தெரியுமா? கடைசியா அந்த 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 லோத்த சோதமை அழிக்கிறதுக்கு யாராலும் எதுவும் செய்ய முடியாது போயிட்டு. நீ தேவனுக்கு விரோதமாக எழும்பினா, நீ தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தா தேவன் எழும்புவார். தேவன் எழும்பினா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உடைய ஆசாரியனும் எதுவும் செய்ய முடியாது. மோசே தன்னுடைய சகோதரிக்காவண்டி கூட பறந்து பேசினார். ஆனா மோசே சொன்னார், இவரை வழியை விடு, பாளையத்துக்கு புறம்பு மீறியான் நின்றுதான் ஆகும். மோசே தலைகளா நின்றாலும் சரி, வெளியே நிக்கணும் சொன்னா நிக்கத்தான் வேணும். ஆபிரகாம் சொன்ன, ஆண்டவரே இத்தனை நீதிமன்றங்கள் இருந்தா அழிக்க மாட்டேன், ஆண்டவரே ஆண்டு சொன்ன அழிக்க மாட்டேன். அவனும் தன்னால முடிஞ்சது செய்தான், ஆனா அழிஞ்சு அழிஞ்சு போயிட்டு இல்லையா. நீ எழும்பு, உன் கால்களை உறுதிப்படுத்திக்கொள், உன் கரத்தை உறுதிப்படுத்திக்கொள், தேவனுக்காய் வாழுகிற வாழ்க்கையை தொடர்ந்து பிடித்துக்கொள். உன்னை தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து இழுத்து இழுத்து விழுத்துக்கிற காரியங்களை விட்டுவிட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே உன்னை நிறுத்துகிற நல்ல காரியங்களை பிடித்துக்கொள். ஒருவர் சொன்னார், எங்களை இழைக்கிற காரியங்கள் கூட இருக்கிறது, எங்களை தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி ஒருவர் சொன்னார். விளங்குதா என்ன சொல்றேன் சொல்லி? எங்களை தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள் எங்களிடத்திலே குறைவாக இருக்கிறது, எங்களை தேவனோடு இணைக்கிற காரியங்கள் எங்களிடத்திலே அதிகமாக இருக்கிறது சொல்லி இதை நீ சொன்னால் ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கு. எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்று சொல்லி நெகேமியாவிலே அந்த ஜனங்கள் எழுந்திருந்தார்கள் இல்லையா. ஆகவே இந்த நாளில் எழுந்திருந்து தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு நீங்க நிப்பாட்டுங்க, நிறுத்துங்க, சிந்திங்க, ஆராய்ந்து பாருங்க. ஏதோ கும்பல்ல கோவிந்தான் சொல்லி வருகிறதும் போறதுமாக இருக்காது. நிப்பாட்டு உன் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக நிறுத்து, காண்பி சரியா இல்லையான்னு சொல்லி நிறுத்து. மனம் திரும்பினான் திரும்பு, ஆனா உன் நீதியை வைத்துக் கொண்டு மனம் திரும்பாது. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா.